ஏன்னா அவர் வந்து தெரிந்து கொண்ட பாதை வந்து பிரதான ஆசாரிய தத்துவத்துலதான் அவர் வர்றார். இயேசு வந்து ஆசாரிய தத்துவத்துலதான் தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அதனாலதான் வேதத்துல எழுதப்படுது, மத்தேயு 2வது அதிகாரத்துல கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம்.
ஆகிலும் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசிரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசமடைந்தார். நசிரியன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
நாசரேத் ஊரில் வந்து தங்கினார் அப்படியே முடிச்சிருக்கலாம். ஆனா நசரேயர் என்று அழைக்கப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படிக்கு அப்படி நடந்ததுன்னா அப்ப இவர் நசரேயன் என்று அழைக்கப்படணும். நசரேயர்கள் சொல்லி அவர் யாருக்கு அந்த நாட்கள்ல சொல்லப்பட்ட ஒரு பேருன்னு சொன்னா ஆசாரிய தத்துவத்துல இருக்கிறவங்களுக்காக சொல்லப்பட்ட பேர் அது, இவர்கள் நசரேயர்கள் அப்படின்ட்டு. இது அந்த நாட்கள்ல வந்து தன் மகனை கூட நசரே விரதத்துக்கு ஒரு தாய் வந்து ஒப்பு கொடுக்குறான். அவ யாருன்னா அதான் சிம்சன். அப்போ சிம்சன் வந்து நசரே விரதத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. ஆனா நசரே விரதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா தலைமுடியெல்லாம் வந்து தலைமுடியின் ஓரங்கள் எல்லாம் கத்திரிக்க கூடாதுன்னு இருக்கு. கத்திரிக்கப்பட்டா விரத நசரே விரதத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சவங்கன்றனாலதான் அந்த நசரே விரதத்துக்கு உட்பட்டு இருந்த அந்த சிம்சனுடைய தலைமுடி கட் பண்ண உடனே அவருடைய வல்லமைகள் எல்லாம் கடந்து போச்சு. ஏன்னா தேவ கோபம் அங்க ஆளுகைக்கு உண்டாயிருச்சு. அப்ப அதனாலதான் இயேசு என்ன பண்றாருன்னா நசரே விரதத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டனால இந்த சங்கதி மரியாளுக்கும் இந்த விஷயம் தெரியும். தேவத்துவம் சொன்னனால மரியாள் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் மனதில வைத்துக் கொண்டாருன்னு பல இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம கவனிப்போம். அப்ப நசரேயத்துக்குன்னு சொல்லியே வளர்க்கப்பட்டனால நசரேயத்து விரதத்துல நசரேய முறைமையில விரதங்கள் உண்டு. நசரேய முறைமையில முடிவெட்ட கூடாது, நசரேய முறைமையில தாடி வைக்க கூடாது, நசரேய முறைமையில திருமணம் செய்யக்கூடாது, நசரேய முறைமையில அங்கி உடுத்தணும். ஏன்னா அது ஆசாரிய தத்துவம், ஆசாரியர்கள் எப்படி அங்கி உடுத்தணும்னு சொல்லி ஏற்கனவே மோசையின் பிரமாணங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா. அப்ப இதுக்கெல்லாம் இவர் தன்னை அர்ப்பணிக்கிறாரு. ஏன் இவர் தன்னை அர்ப்பணிக்கிறாருன்னு சொன்னா அந்த நடைமுறையில இவர் வளர்ந்து வரணுன்றதுக்காக இல்ல, அந்த நுகங்கள் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ட்டு. செய்தி முடிக்க வந்தேன், எனக்கு அப்புறம் யாரும் செய்யக்கூடாது, இதுதான் ஆர்டர். ஏன்னா மரண சாசனத்தை எழுதினவரே அதை நிறைவேற்றணும்னு சொல்லி எழுதி இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது, மரண சாதனத்தை எழுதினவரே அதை நிறைவேற்றி முடிக்கணும். அப்ப அவர் உயிரோடு இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் வந்து எப்பவுமே அது உயிரோடு தான் இருக்கும், பலன் கொண்டு தான் இருக்கும். இவர் மறிக்கும் பொழுதுதான் அது பலகீனமானது, துர்க்கிரியைகள் பலகீனமானதா மாறி போகுது, ஆவிக்குரிய தன்மை வந்து பலன் அடையுது. அப்ப இவர் சிறு வயதுல இருந்தே நம்ம பார்த்தோம், கருவுல இருந்து வளர்ந்து 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 எல்லா நுகமும் தன் மேல் ஆட்கொண்டுட்டே வருது. அப்போ இதுல நசரேய முறைமையில வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எண்ணாகம புஸ்தகங்கள் எல்லாம் நீங்க வாசிங்க சொன்னா அதுல தெளிவா இருக்கும். அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து தன் வாழ்க்கையில அவர் வந்து நிறைவேற்றிட்டே வர்றாரு. எண்ணாகம புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம், 12, 11, 12, 13 வசனங்களை வாசிப்போம்.
அப்பொழுது ஆசாரியான் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிமித்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கத்தருக்கென்று காத்து 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன் அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாவாகும். நசரேயனுக்குரிய பிரமாணமாவது அவன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் ஆசரிப்பு கூடார வாசலிலே வந்து.
கத்தருக்கென்று காத்து 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரணங்களை கொண்டு வர கடவுள் அவனுடைய நசரே விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விரதமாகும். நசரே பிரமாணமாவது 13 அவன் விரதம் காட்கள் நாட்கள் நிறைவேறின் அன்றே அவன் ஆசரிப்பு கூடாவாசல்ல வந்து சர்வாங்க தகன புலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவனி வர்ண புலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டியையும் சமாதான புலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு கூடையில் எண்ணெயில இந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெயில் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பானபலியையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன். இதெல்லாம் வந்து இந்த ஆசரிய தத்துவத்துல இருக்கிற சடங்கு சம்பிரதாயம். இதெல்லாம் வந்து அவங்க அந்த நாட்கள்ல செஞ்சாங்க. இயேசுவினுடைய நாட்கள்ல இதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து மரியாள் ரொம்ப பக்குவமா இவரை வந்து பாத்துக்கிட்டாங்க. பிறந்து 8 நாள்ல விருத்து செய்யப்படணும்ன்ற பிரமாணத்துல இருந்து இவர் அப்படியே வளர்த்துட்டு வராங்க. இவர் வளர்த்துட்டு வரனால இவர் வந்து அந்த பிரமாணத்துல வளர்ந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த நாட்கள்ல தெரிஞ்சாலும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறாங்க. அதைதான் நம்ம கவனிக்கணும். அப்ப இதுல வந்து அந்த விரதம் காக்கு முறைமை அப்படின்னு சொல்லும் போது நசரேயர்கள் விரதம் இருந்தே ஆகணும், கண்டிப்பா இருந்து ஆகணும். அப்போ அந்த அந்த விரதங்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு விடுதலை தராத காலங்களா விடுதலை தராத ஒரு காரியமா அது காணப்படுது. ஏன்னா அது வந்து ஒரு அடிமை சாசனத்தினுடைய கிரியைகளாவே அந்த நாட்கள்ல காணப்படுது. எதனா ஒண்ணுனா உடனே விரதம் இருந்துருவாங்க. சாதாரண மக்களும் நசரேயர்களும் அதை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. ஒரு வருஷம் அவங்க தேவாலயத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கணும்னு சொன்னா இந்த சம்பிரதாயங்களை அவங்க கை கொண்டு 40 நாட்கள் விரதங்கள் அவங்க தன் கை கொண்டுதான் அதுக்கப்புறம் பிரதான ஆசாரிய தத்துவத்துல அவங்க வந்து தேவாலயத்துக்குள்ள மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும். இவ்வளவு சடங்குகள் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். அப்போ சிறு வயதுல இருந்தே கருவுல இருந்தே இந்த ஒவ்வொரு நுகத்தையும் தன் மேல கிறிஸ்து சுமந்துகிட்டே வர்றத கவனிக்கணும். அதுலதான் இந்த உபவாசத்தையும் அவர் வந்து செலக்ட் பண்றாரு. ஏன்னா அவர் நஸ்திரன் என்று அழைக்கப்படுவார்னு சொல்லி ஏற்கனவே எழுதியாச்சு. தீர்க்கதரிசிகள் எல்லாம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு அவர் நாசரேத் ஊரிலே போய் தங்கினா நசரேயன் என அழைக்கப்படுவார்ன்றது நிறைவேறும்படிக்கு அது அப்படி நடந்தது, நசரேயன் அப்படின்ட்டு. நசரேயத்துல வந்தா அது பிரதான ஆசிரிய தத்துவம், இவருந்து பிரதான ஆசிரியரா வரணும். அப்ப பிரதான ஆசிரியர் வரனால ஏற்கனவே இருந்த பிரதான ஆசிரியர் மாதிரி தானே இதுவும் ஒண்ணு அப்படி எடுத்துக்கூடாது. இதுல அதுல விசேஷம் அடங்கியிருக்கு என்னன்னா அதுக்கு ஒரு முடிவு கட்டுறாரு. நியாயப்பிரமாணத்து கிரியைகளினால எப்படி விடுதலை ஆக முடியாதுதோ அந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் செய்து முடிக்கிறாரு. இவரு விருத்த சேதனங்கள்ல இருந்து எல்லாமே இங்க நடக்குது, உபவாசமும் அதுல அடங்குது. இததான் இன்னைக்கு சபை அறியாம இருக்குது. அதனாலதான் அவர் தாடி வச்சிருந்தாரு, அதனாலதான் அவர் முடி வச்சிருந்தாரு, அதனாலதான் அவர் அங்கி போட்டிருந்தாரு, அதனாலதான் அவர் உபவாசத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சாரு, அதனாலதான் அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாரு. இந்த நுகங்கள்லாம் தன் மேல ஏறினதான் சிலுவைக்கு போனாரு. எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க ஆணி அடிச்சு நம்மளை விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அழக திரும்ப அதை ஒன்னொன்னா தூக்கிட்டு வரோம், ஒன்னொன்னா கொண்டு வரோம், உள்ள ஒன்னொன்னா வந்துருச்சு, ஒன்னொன்னா வந்துருச்சு. அதுல லீடிங்ல இருக்கு இந்த உபவாசம். 2வது இடத்துல தசம பாகம் நிக்குது. உபவாசம் தசம பாகம் இப்ப 2:1-2 நிக்குது. அப்ப திரும்பவும் அதுல இருந்து விடுதலை அடையறதுக்கு அதுல சந்தர்ப்பம் இருக்குன்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருந்தா எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். சரி அது இருக்கட்டும். அப்ப இந்த நசரே விரதத்துக்குரிய பிரமாணம் வந்து என்ன அப்படின்றத லேவியராகம் இது எண்ணாகமத்துல 5, 6, 7 இந்த அதிகாரங்களை நீங்க முழுமையா நீங்க வீட்டுல பொறுமையா வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த வசனங்கள் உங்களுக்கு இருதயத்துல படுதோ அதை நீங்க வந்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த சப்ஜெக்டுக்கு நீங்க அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்புறம் இந்த நசரேயனுக்குரிய விரதம் அப்படின்றது வந்து இந்த புஸ்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஒன்றுல இருந்து நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தெளிவாவே எழுதப்பட்டிருக்கு. அதே எண்ணாகமம் 6வது அதிகாரத்துல 1-2 வசனங்கள் 3 தெளிவா எழுதுறாரு பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் புருஷனாய்களும் ஸ்திரீயாய்களும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்கள் பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்ச பழங்களையாவது திராட்ச வற்றல்களையாவது ருசியாமலும் தான் நசரனாயிருக்கும் நாட்கள் எல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் பிசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரே விரதம் காக்கும் நாள் எல்லாம் சவரன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. எப்படி சொல்றாரு பாருங்க, நசரே விரதம் இருக்கும் காலத்துல அவனுடைய தலையின் மேல் படலாகாது சவரன் கத்தி. அவன் கர்த்தருக்கு என்று விரதம் காக்கும் கால நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலை மயிரை வளரவிட கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்க நாள் எல்லாம் யாரொரு பிறப்பு யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தேவனுக்கு என்று செய்த நசரே மேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாகிலும் சகோதரனாகிலும் சகோதரியினாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேன் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். நசரே விரதம் உள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதையாகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாள் ஆகிய ஏழாம் நாளில் தன் தலைமையை சிரைத்து கொண்டு எட்டாம் நாளிலே இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு குடார வாசலிலே ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவுள்னு சொல்லி எழுதுறாரு. இவ்வளவு சடங்கு சம்பிரதாயங்களுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். அதனாலதான் இவர் இதை வந்து இன்னைக்கு சபை அறியணும். இவ்வளவு செய்யணும்ன்ற இப்படி பல சட்டத்திட்டங்கள் சம்பிரதாயங்கள் பழைய உடன்படிக்கையில இருந்து இப்ப இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். அப்ப என்ன பண்ணணும்? நசரையனுடைய அந்த பிரதான ஆசாரிய தத்துவத்துல நசரையன்ற இதுலதான் வந்தாகணும். அதுக்குதான் இவர் சிறு வயதுல இருந்தே நசரைய தத்துவத்துல இவர் வளர்க்கப்படுறாரு. வளர்க்கப்படுறதுனால அதை செய்யணும்ன்றதுக்காக கிடையாது, அதெல்லாம் இவர் செய்து முடிக்கணும்ன்றது எழுதப்பட்ட நியதி. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இந்த பேசிக்கா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் ஏன் அப்படி அந்த இதுல வந்தாருன்னு. அப்போ அவர் வந்து முடியிருந்தது தாடி இருந்ததுனாலதான் இயேசு அப்படி ஒரு கற்பனை தோற்றத்துல நீங்க படம் வரைஞ்சிட்டாங்க. அதனுடைய பின்னணி வந்து இதுதான். அவர் நெசரேன்னு அழைக்கப்படுறதுனாலதான் அவர் நீண்ட அங்கிகளையும் தாடிகளையும் முடிகளையும் விரதம் காக்குற முறைமைகளையும் அவர் வந்து கை கொண்டு வந்தார். அவர் இருந்து ஆகணும். அதுக்குதான் என்ன பண்றாரு, இங்க 40 நாட்கள் அவர் வந்து விரதம் காக்குறதுக்காக அவர் வந்து வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியானவரால் அழைச்சு கொண்டு போறாரு. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க, இயேசு உபவாசம் இருந்தாரு. ரொம்ப சிம்பிளா எடுத்துருவாங்க. அவரோட ப்ரொஃபைல தொடர்றதுக்கு இவங்க உள்ள புந்துருவாங்க. ஏசு சிம்பிளா ஏசு உபாசம் இருந்தாரே அப்படின்னு. ஏசு உபாசம் இருந்தாருன்னு சொன்னா உடனே நம்ம இருந்திருந்தோமா? அது வந்து இவங்களுக்கு புரியாதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, மாம்சத்துல உணர்ச்சி வசப்பட்டு அந்த காரியங்களுக்குள்ள கடந்து போயிடறாங்க. வாசிங்க லூக்கா புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 1-8 வாசிங்க.
இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு இயேசு அவரை பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
அப்ப இந்த இடத்துல நடக்கிற சம்பவங்கள் வந்து அவர் அந்த நசரே விரதத்துல இருக்கும் பொழுது அந்த விரதம் காக்கும் முறைமையில இருந்து இவரை விட வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் திட்டம் போடுறான். அதுதான் அங்க நடக்கிற சம்பவமே. ஏன்னா சாத்தான் வந்து கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பாருன்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இத பார்த்த ஒரு சப்ஜெக்ட் தான் ஒரு அண்டல். ஏன்னா ஆனா எல்லா யூதர்களும் தீர்க்க தரிசனங்களை வேதபாரர்கள்லாம் ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. வானத்தினுடைய அடையாளங்கள் பூமியினுடைய அடையாளங்கள் எல்லாத்தையுமே வச்சு இவங்க வந்து கணிக்கிறாங்க, அது வேத பண்டிதர்கள் எல்லாருமே. அப்போ அந்த வேத வல்லுநர்கள் எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு வந்து அந்த தேசங்கள்ல சட்டமா பிரகடனப்படுத்தப்படும். இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு தீர்க்க தரிசிகள் காலங்கள்ல தீர்க்க தரிசிகள் வந்து அதை உரைச்சி உறுதிப்படுத்திடுவாங்க இது நடந்திருக்குன்ட்டு. அப்போ நட்சத்திரம் வந்து உதிச்ச உடனே எல்லாரும் சில பேர் வந்து செய்திகள் கேள்விப்பட்டு மேய்ப்பர்கள் எல்லாம் கேள்விப்பட்டு செய்திகளை பரப்பும் பொழுது முதல்ல இவன் உஷாராயிடுறான், சாத்தான் உஷாராயிடுறான், பயங்கர அலர்ட் ஆயிடுறான். அலர்ட் ஆயிட்டு என்ன பண்றான்னா, இவரு எங்க பிறந்திருப்பாருன்னு தெரியலையேன்ட்டு யோசிச்சு என்ன பண்றான்னா, 7வது மூலமா கிரியைகளை நடப்பிக்கிறான். அவன் ஏறுவதுக்குள்ள இருந்து அவன் வந்து கிரியைகள் நடப்பிக்கிறாங்க. நடப்பித்தது வந்து கிரியைகள் வந்து ஏறுவது கிடையாது. நல்லா குரல் கவனிச்சிங்கன்னா அது வந்து சாத்தானுடைய திட்டம். என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, சாத்தான் இவரை கொலை செஞ்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேய்ப்பருக்களை வந்து வஞ்சிக்கிறான். நீ கூட்டிட்டு வந்து அவர் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்கன்ட்டு. ஆனா தேவ தூதன் வந்து உஷாரா என்ன பண்றாங்கன்னா, அவரை வழி மாத்தி அமைச்சிடறாங்க. நீங்க போகாதீங்க, ஏறுவர் வந்து கொலை செய்யறதுக்காக பிள்ளைய கொலை செய்ய வகை தர்றான் அப்படின்ட்டு. ஏன்னா ஏறுவதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நரின்னு சொல்லி பேர் இருக்கு. இதே இயேசு வந்து அடையாளப்படுத்துறாரு, அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு ஏறுவத. அப்புறம் அந்த நரி ஓனா எல்லாம் வந்து அவனுடைய ஆவியினுடைய அடையாளங்கள், அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ நடந்த சம்பவத்துக்குன்னு கவனிக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, தேவ தூதர்களால எச்சரிக்கப்பட்டு மேய்ப்பர்கள் வேறு தேசத்துக்கு கடந்து போன உடனே என்ன பண்ணிட்டான்னா, உடனே சாத்தா என்ன பண்றான், ஏறது மூலமா எல்லா குழந்தைகளையும் கொலை செஞ்சு போட்டுருந்தான். எல்லா குழந்தைகளையும் கொலை செஞ்சு போட்டிருந்தான். அப்ப எல்லா குழந்தைகளையும் கொலை செஞ்சதுக்கு அப்புறமா இவன் என்ன பண்றான்னா, ரொம்ப சந்தோஷம், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு இவன் நினைச்சிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே கடந்து போனவன் வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் வந்து சொல்லிட்டான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நான் சொன்னேனே அது இவர் தான் முடிஞ்சிருச்சு. ஏன்னா யோவான் சொன்னவங்களுக்கு தெரியும், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நான் சொல்லி இருந்தேனே, முன்னமே சொல்லி இருந்தேனே, அது இவர் தான் உடனே முடிஞ்சிச்சு. எப்படி யோவான் சானகனுக்கு வந்து இது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, யோவான் சானகன் ஆவிக்குரியன்றதுனால ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானி தெரிஞ்சிடுவான். மாம்சத்துக்குரிய வந்து ஆராய முடியாது. ரெண்டு பேரும் ஆவிக்குரியன்றதுனால இவங்களுக்கு அந்த ஆவியில உணர்த்தப்பட்டு இவர் கண்டுபிடிச்சிட்டார் இவர் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப ஞானஸ்தான எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல இறங்கினதை பாக்குறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இவர் என்ன பண்றாருன்னா, வனாந்தரத்துக்கு அழைத்து போக பண்றாரு. அப்ப வனாந்தரத்துல நசரே விரதங்களை இவர் நிறைவேற்றுறதுக்கு இவர் இருக்கும் பொழுது அங்க வந்து என்ன பண்றானா, இவரை எப்படியாச்சும் இவரை உலக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நசரே விரதத்துல இருந்து ஒரு தீட்டுப்படை வச்சுட்டேன்னு சொன்னோம்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு பயங்கரமான முயற்சி செய்யறான். அப்போ அவன் சொல்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும்னு சொல்லி. அப்ப கல்லுகளை அப்பமாக்கும்னா அது என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே தியானிச்சு இருந்தாலும் ஒரு அண்டர்லைன் நிறைய நல்லா ஆழமா பதி. அப்ப கல்லுகளை அப்பமாக்கணும்னா அவர் ஏற்கனவே மலையில இருக்கிறதுனால மலையில நிறைய கல்லுங்க கிடக்கும், அதனால அந்த கல்லெல்லாம் அப்பமாக்க சொல்லி அவன் சொல்லியிருப்பான் அப்படின்ற கோணத்துல எல்லாம் இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேள்விப்பட முடியும். அப்படி கேட்டிருக்கிற கல்லுகள் எல்லாத்தையும் அப்பமாக்க அவன் சொல். அப்ப கல்லுகள் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து அந்த நியாய பிரமாணத்தினுடைய கிரியைகள் அந்த நாட்களை தான் கல்லுகள்னு சொல்லி வேதத்துல எழுதப்படுது. ஏன்னா கற்கள் எழுதிப்படுத்தி கொடுத்தனால அந்த கல்லே இருக்கட்டுமே, ஆனா நியாயபரமான ஆவிக்குரியது. அதனாலதான் இவர் சொல்றாரு கல்லு அப்பமாக்குன்னு சொன்னா, இவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதுக்கு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்றான். அப்ப அந்த நியாயபிரமாணத்தின் நாட்களையே வந்து பிள்ளைகள் வந்து தொடர்ந்து சாப்பிடட்டுமே, அதையே கை கொண்டு வரட்டுமேன்றதான் அவன் அப்படி சொல்றான். தாத்தான் விசாஸ் வந்து அப்படி சொல்றான், கல்லுகளே அப்பமாக்கும் அப்படின்ட்டு. அப்ப அதுக்கு இவர் என்ன பண்றாரு, தேவனுடைய ஆவியில இவர் நடத்தப்படுறதுனால எல்லாத்தையுமே இவர் ஜெயிச்சு அந்த நசரைய விரதத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். ஏறக்குறைய 3.5 வருஷங்கள் மேல அவர் ஊழியர் செஞ்சாரு. அதுக்கப்புறம் எங்கன்னா 40 நாள் உபவாசம் இருந்ததை நம்மளால காட்ட முடியுமா? முடியாது. அந்த 40 நாள் இருந்தாரு, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 40 நாள் இருந்திருந்தாருன்னு சொன்னா அப்ப அது எப்ப பெலன் கொண்டதுன்ற கேள்வி எழுப்பிடுவோம். அப்ப முதல்ல இருந்ததுக்கு வந்து அதுக்கு வல்லமே இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பிடும். அதனால மொத்தத்துக்கு அது முடிச்சுட்டாருங்க. புத்த சேதனை பண்ணாரு, முடிஞ்சிருச்சு. அங்கேயே உடுத்தினாரு, அங்கிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு. தாடி வளர்த்தாரு, சவரன் கத்தி படக்கூடாது, நசரை விரதத்துக்கு இந்த ஃபுல் ஸ்டாப்பு. 40 நாள் விரதம் இருந்தாரு, அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பு. கல்லுகள் அப்பமாகும் சொன்னோட இல்ல, அதே அந்த வாயில இருந்து பிழைப்பாண்டும் போதே அப்பவே நியாயப்பிரமாணம் பலனெடுத்ததா போகுது. இதெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம நிதானிக்கணும். ஒவ்வொரு சம்பவத்தையும் எப்படி அவர் அங்கிருந்து சேஞ்ச் பண்றாரு அப்படின்ட்டு இப்படியே செஞ்சுதான் அவர் அங்க. அப்ப இங்க நம்ம வேதத்துல நம்ம இங்க வாசிக்கும் பொழுது தெளிவா எழுதி தர்றாரு, அந்த நாட்கள் அவர் ஒன்றும் புசியாது இருந்தார். வாசிங்க அந்த வசனத்தை லூக்கா 4:2 வாசிங்க பார்ப்போம்.
40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார், அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதி
பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு நோக்கி, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார் அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம். அப்ப அந்த கல் எதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப நியாயப்பிரமாணத்தின் நாட்கள் உள்ள கிரியைகளும் நியாயப்பிரமாணத்தின் நாட்களும் அந்த ஜனங்கள் எல்லாருமே கல்லுகளுக்கு அடையாளம் தான். அதனாலதான் இன்னொரு இடத்துல சொல்றாரு என்னன்னா, இந்த கல்லுகள்னால பிள்ளைகளை ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவரா இருக்கிறார்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து லூக்காவில 3வது அதிகாரத்துல வரும். வாசிங்க 3ல. லூக்கா 3:8.
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இங்க வந்து சொல்றாரு, மன திரும்புதல் ஏற்ற கன்னிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள தொடங்காதிருங்கள் அப்படின்றார். அதுல என்ன தப்பு இருக்கு? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா அவங்க சொல்ல முடியாது, ஏன்னா அது விசுவாசிகள் தான் சொல்லணும், அவங்க தான் சொல்லணும். ஏன்னா ஆபிரகாம் வந்து தேவனை விசுவாசித்தார். அப்ப இந்த கல்லுகளினால தேவன் ஆபிரகாமுக்கு, தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அப்போ ஒரு கல்லுல இருந்து அப்படியே ஒரு மனுஷன் அப்படியே தேவன் உருவாக்கிடுவாரு அப்படியே எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படி கிடையாது. அப்படி பண்ணாருன்னா அவர் கல்லுக்கு தன் மகிமையை கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். அதனால ஞானமா அதை தியானிக்கணும். கல்லுக்கு போயிட்டு தேவன் தம்முடைய மகிமையை கொடுக்குறதா இருந்தா பொச்சிலே வணங்கியிருக்கலாமே. சாத்ராக் மேஷா காபேத்து நோக்க முடியாதுன்னாங்களே, அதை வணங்கியிருக்கலாமே. தேவன் தம்முடைய மகிமையை கொடுத்துருப்பாரு. ஏகப்பட்ட பிரச்சனை, பிரமாணங்கள்ல பல எதிர்ப்புகள் கிளம்பி போயிடும், பிரமாணங்கள்ல பல பிரச்சனைகள் உருவாகி போயிடும். அப்படி கிடையாது, தேவன் தம்முடைய மகிமையை அழிவான சாயலுக்கு எதுக்குமே கொடு, ஜீவனுள்ள சாயலுக்கு தான் கொடுப்பாரு. அதனாலதான் ஜீவனுள்ள சாயலாக தேவன் தம்முடைய சாயலை கொடுத்தாரு. அப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண, இந்த கல்லுகளினால பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார்னு சொன்னா, கல்லுகள்ன்றது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் அடையாளப்படுத்துறாரு. ஏன்னா அவங்க எல்லாம் கல்லுகளை தான் காணப்படுத்தாங்க. ஏன்னா அவிசுவாசிகள், விசுவாசிகளை. இந்த கல்லுகளிலிருந்தே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணனா, ஆபிரகாமுக்கு விசுவாச சந்ததியை இதுல இருந்தே தேவன் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறாருன்றதுதான் அதனுடைய அடையாளம். அதனாலதான் அங்க இருந்து 12 பேரை செலக்ட் பண்ணி தூக்கிட்டு வந்தார். அப்ப நடந்தது இல்ல, அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறுது. 12 தீர்க்கதரிசிகளை அங்கிருந்தா தூக்கிட்டு வர்றாரு. அப்போஸ்தலர்களை அங்கிருந்துதான் பல பேரை உருவாக்குனாரு. அவங்க எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி அழைக்கப்பட்டாங்க. அதனாலதான் பவுல் ஞானமா ஆபிரகாமை குறித்து ரோமர்ல 2, 3, 4 அதிகாரங்கள்ல ரொம்ப தெளிவா எழுதுறாரு ஆபிரகாமை பத்தி. அப்ப அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்தது? கல்லுகள்ல இருந்துதான் வந்தது. கல்லுகளா தான் கடந்தாங்க. பவுல் எல்லாம் கல்லு மாதிரிதான் கடந்தாரு. அதுல இருந்து எல்லாமே வந்தாரு. ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு போன வல்லவரா இருக்கிறாரு. அப்ப இந்த கல்லுகளை நீங்க அப்பமாக்குங்கன்னு சொன்னது வந்து நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல நடந்த கிரியைகளையும், நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களும் சடங்கு சம்பிரதாயங்களும், நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல அவிசுவாசிகளா காணப்பட்ட அந்த யூத மார்க்கத்தார் அந்த பிரஜா ஜனங்களையும் வந்து கல்லுகள்னு ஒரு வார்த்தையில பிசாசு சொல்றான். இந்த கல்லுகளை அப்பமாக்குங்காண்டவரே அப்படின்னு அந்த சொல்றாரு. இல்ல இல்ல, தேவனுடைய வாயில இருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி இந்த நசரை விரதம் திருட்டு போடணும்னு அவன் திட்டம் போடுறான். ஆனா இவர் எல்லாத்தையுமே என்ன பண்ணாலும் செய்து முடிச்சாரு. ஏன்னா தேவனுடைய ஆவியில நடத்தப்பட்டனால. அதனாலதான் ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்னு சொல்லி பாக்கும். அப்ப இயேசு உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லிட்டான். நம்ம மத்தவங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கலாம். நசரே விரதத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். அவர் இருந்தது நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த எல்லா பிரமாணத்தினுடைய, அந்த நியாயப்பிரமாணத்தின் நாட்கள் நடந்த எல்லா துர்க்கிரியைகளின் நுகங்களும் அவர் மேல கடந்து போகணும். அதனாலதான் அவர் வந்து தாடி இருந்தாரு. அதனாலதான் தாடியோட வந்தாரு. அதனாலதான் அவர் வந்து முடியோட கூட இருந்தாரு. அதனாலதான் அவர் அங்கி போட்டிருந்தாரு. அதனாலதான் அவர் வந்து நசரேவரத 40 நாள் தன்னை ஒரு உப்பு கொடுத்தாருன்னு சொல்லி இந்த வசனங்களை எடுத்து காமிச்சுன்னு சொன்ன கிளீனா புரிஞ்சிடும். ஏசிட்டுக்காக தான் இருந்தாரு. இதை மறுத்து பேசுறதுக்கு யாரால முடியவே முடியாது. வசனங்களை வச்சுட்டோம்னா இதை மறுத்து பேச ஒருவரால் முடியாது. இப்ப நம்ம நசரே விரதத்துக்கு உட்பட்டவங்களா? இல்ல, எல்லாமே அங்க சிலுவைக்கு போயாச்சு, விடுதலை அடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் உபவாசம் அங்க இருக்க சொல்லியிருக்கே, அந்த ரங்க உபவாசம் இருக்குதே, இந்த ஜாதி பிசாசு இருக்குதே, ஜபத்திற்கும் இது உபவாசத்துக்கும் தடையில்லாதபடிக்கு குடிவாளுங்கள் சொல்றாரு அப்படின்றதெல்லாம் நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கணும். உடனே அவங்க உபவாசம்னு வந்துட்டா உடனே இருந்துடணும் அப்படின்னு கிடையாது. அப்போ சிலர் 13 வந்து இருக்குது, அதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். 13 உபவாசம், அப்போ பவுலுக்கும் சவுலுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை பகுத்தறியணும். அதனால இனி வரும் நாட்களை தொடர்ந்து அந்த காரியங்களை நம்ம கவனிப்போம். அப்போ இயேசுய உபவாசம் இருந்தால் நசரே விரதம், என்னாகமோ 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் எல்லாம் நசரே பிரமாணத்துக்காகவே தேவன் எழுதியிருக்காரு. பல சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு, அதில் சவரன் கத்தி இதெல்லாம் நமக்கு முக்கியமான வசனங்கள். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் இயேசுய உபவாசம் இருந்தாருன்றதுக்கு அழகா ஒரு சின்ன பேப்பர்லயே எழுதி காமிச்சிடலாம். இதுக்காக தான் அவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே, ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காக நன்றி, இந்த வலைக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீ கிருபை செய்து உன்னதமான தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எங்களை சுதந்திரவாளிகளாக மாற்ற ஆண்டவரே, பாவம் அறியாத நீர் ஆண்டவரே எல்லா பாவங்களையும் நுகங்களையும் சாபங்களையும் சுமந்து சிலுவையில தீர்த்து உம்முடைய மரணத்தினால ஆண்டவரே மரணத்துக்கு அதிகாராக பிசாசானவனை நீ ஜெயித்தீர். உம்முடைய மரணத்தில் எங்களுடைய மரணமும் உம்முடைய ஜீவனில் எங்களுடைய ஜீவனும் உயிர்த்ததுக்காய் ஸ்தோத்திரம். தனாதி கிரியைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவ நாம மகிமைப்படுத்தும். அந்த சத்தியங்கள் அநேக பிள்ளைகள் கடந்து போகத்தக்கதாக, கேட்கிறவர்களுடைய இருதயம் கற்றுக்கப்படுவதாக நாம மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.